ஆஸ்திரேலியா நோக்கி புகலிடம் தேடி சட்டவிரோதமாக கடல் வழியாக 13ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2012 முதல் 1ஆம் தேதி ஜனவரி மாதம் 2014 வந்தவர்கள் ஆஸ்திரேலியாவில் உள்ள குடிவரவு தடுப்பு முகாமுகளில் தங்க வைக்கப்பட்டு பின்னர் சமூக தடுப்பில் வெளியே விடப்பட்டனர். இவர்களின் புகலிட கோரிக்கைகள் மிக விரைவாக பரிசீலிக்கப்படும் என்று கோயிலிஷன் அரசு ஃபாஸ்ட்ராக் சிஸ்டம் நடைமுறையினை அறிமுகம் செய்தது. ஃபாஸ்ட்ராக் நடைமுறையில் குடிவரவு அமைச்சரின் அனுமதி கடிதம் வந்த பிறகே புகலிட கோரிக்கையாளர்கள் பாதுகாப்பு விசாவிற்கு விண்ணப்பிக்க முடியும். கடிதம் கிடைத்த 60 நாட்களில் பாதுகாப்பு விசா விண்ணப்பத்தினை புகலிட கோரிக்கையாளர்கள் சமர்ப்பித்திருக்க வேண்டும். ஃபாஸ்ட்ராக் நடைமுறையில் புகலிட கோரிக்கையாளர்கள் தங்களின் பாதுகாப்பு கோரிக்கைகள் அனைத்தையும் முதல் தடவையே குடிவரவு திணைக்களத்திற்கு சமர்ப்பித்திருக்க வேண்டும். அதன் பிறகு அவர்களுக்கு மற்றொரு சந்தர்ப்பம் வழங்கப்படாது. கடந்த மே மாதம் குடிவரவு அமைச்சர் இதுவரை பாதுகாப்பு விசாவிற்கு விண்ணப்பிக்காத கிட்டத்தட்ட 7500 கடல் வழி சட்டவிரோதமாக வந்த புகலிட கோரிக்கையாளர்கள் அனைவரும் அக்டோபர் 1ஆம் தேதிக்கு முன்னர் விண்ணப்பிக்க வேண்டும் என்று அறிவித்திருந்தார். இதுகுறித்து ராக்ஸில் பணியாற்றும் வழக்கறிஞர் அவனிதா செல்வராஜா அவர்கள்,
அக்டோபர் 1ஆம் தேதி அதாவது 10ஆம் மாதம் 1ஆம் தேதி கிடையில சைலம் சீக்கர்ஸ் எல்லாரும் அவைய டெம்பரரி ப்ரொடெக்ஷன் விசா எல்லாத்துக்கு சேஃப் ஹேவன் என்டர்பிரைஸ் விசாவை டிபார்ட்மெண்ட் ஆஃப் இமிகிரேஷனுக்கு சப்மிட் பண்ணணும். அதுக்கு பிறகு சப்மிட் பண்ண முயற்சி செய்யறதுக்கு ஒருத்தருக்கும் வாய்ப்பு கிடைக்காது.
ஃபாஸ்ட்ராக் நடைமுறையில் அரசு முன்னர் வழங்கியது போல் இலவச குடிவரவு முகவர்களை புகலிட கோரிக்கையாளர்களுக்கு தற்போது வழங்காத காரணத்தினால் புகலிட கோரிக்கையாளர்கள் தங்களின் சொந்த செலவிலோ அல்லது ராக்ஸ் போன்ற இலவச சட்ட ஆலோசனை வழங்கும் அமைப்பினை நாட வேண்டியுள்ளது. இது புகலிட கோரிக்கையாளர்களுக்கு பாரிய பின்னடைவு என்று புகலிட கோரிக்கையாளர்களுக்காக குரல் கொடுக்கும் அமைப்புகள் கூறி வருகின்றன. எது எவ்வாறு ஆயினும் புகலிட கோரிக்கையாளர்கள் அக்டோபர் 1ஆம் தேதிக்கு முன்னர் தங்களின் பாதுகாப்பு விசா விண்ணப்பத்தை குடிவரவு திணைக்களத்திற்கு சமர்ப்பித்திருக்க வேண்டும். இல்லையேல் அவர்கள் அகதிகள் அல்ல என்று அரசு அவர்களை தங்கள் தாய்நாட்டிற்கு திருப்பி அனுப்பி வைக்கும்.
அதுக்கு பிறகு அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்கு ஒருத்தருக்கு வாய்ப்பு கிடைக்காது. அதாவது அந்த அப்ளிகேஷன் போடுறதுக்கு அந்த பார் டிராப் பண்ணப்பட்டிடும்.
குடிவரவு திணைக்களத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்ட பாதுகாப்பு விசா விண்ணப்பத்தை திணைக்களம் முதலில் பரிசீலிக்கும். அந்த நடைமுறையில் புகலிட கோரிக்கையாளர்கள் ஒரு நேர்காணலுக்கு அழைக்கப்படலாம். அந்த நேர்காணலில் உரைப்பெயர்ப்பாளர் தேவைப்பட்டால் திணைக்களம் அதனை ஒழுங்கு செய்யும். திணைக்களம் புகலிட கோரிக்கையாளர்களின் பாதுகாப்பு கோரிக்கைகளை பரிசீலிக்கும் போது 2 வழிமுறையில் பரிசீலிக்கும். முதலில் அவர் அகதியா என்று பார்க்கும். ஐநா சபையின் அகதிகளுக்கான வரைவிலக்கணத்தில் கூறியுள்ளது போன்று இனம், சமயம், தேசியம், சமுதாயத்தில் ஒரு குழுவில் அங்கத்தவராயிருப்பது அல்லது அரசியல் கருத்து காரணமாக தனது நாட்டிற்கு திரும்பி சென்றால் பாரிய அளவிலான துன்புறுத்தலுக்கு ஆளாபவராக இருக்க வேண்டும். அவர் அகதி இல்லை என்று கண்டறியப்பட்டால் அவருக்கு முழுமையாக்கும் பாதுகாப்பு அதாவது காம்ப்ளிமெண்டரி ப்ரொடெக்ஷன் வழியில் பாதுகாப்பு வழங்க வேண்டுமா என்று திணைக்களம் பரிசீலிக்கும். ஆஸ்திரேலியாவிற்கு இவ்விரண்டின் அடிப்படையில் ஒருவருக்கு பாதுகாப்பு வழங்க கடமை இல்லையெனில் அவரின் பாதுகாப்பு விசா புறக்கணிக்கப்படும். ஃபாஸ்ட்ராக் நடைமுறையில் அவ்வாறு புறக்கணிக்கப்படும் விண்ணப்பம் சுயாதீன மீளாய்விற்காக இண்டிபெண்டன்ட் அசஸ்மெண்ட் அத்தாரிட்டி IAA-யிடம் திணைக்களம் பரிந்துரைக்கும். IAA-யிடம் பரிந்துரைக்காமல் திணைக்களம் பாதுகாப்பு விசா பரிசீலனை நடைமுறையினை முடிவுக்கு கொண்டு வரலாம். இப்புதிய ஃபாஸ்ட்ராக் நடைமுறைக்கு முன்னர் வந்தவர்கள் அகதிகள் மீளாய்வு தீர்ப்பாயம் RRT இடம் மீளாய்வு செய்ய விண்ணப்பிக்க முடியும். RRT நடைமுறையினை ஃபாஸ்ட்ராக் சிஸ்டத்தில் அரசு முற்றிலும் நீக்கியுள்ளது. அதேவேளை தற்போது RRT பரிசீலனையில் உள்ள பாதுகாப்பு விசா விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அவர்களுக்கு 3 வருட தற்காலிக பாதுகாப்பு விசா TPV விசாவே வழங்கப்படும். RRT அகதிகள் மீளாய்வு தீர்ப்பாயம் வருவதற்கு முன்னர் IMR இண்டிபெண்டன்ட் மெரிட் ரிவ்யூவர் சுயாதீன மீளாய்வு அதிகாரியினால் திணைக்களம் நிராகரித்த பாதுகாப்பு விசா விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டன. இதுகுறித்து ராக்ஸில் பணியாற்றும் மூத்த வழக்கறிஞர் ஸ்காட் காஸ்கிரிஃப் அவர்கள்,
This was really when the idea of arriving with a visa or arriving without a visa or arriving by boat took on legal significance. And what happened between 2008 and roughly 2011 was that the government tried to avoid the oversight of the courts in this area by assessing the status of people who came by boat outside the ordinary processes of immigration law.
IAA, Independent Assessment Authority, அல்லது அதற்கு முன்னர் இருந்த ஆர்ஆர்டி, Refugee Review Tribunal, அல்லது அதற்கு முன்னர் இருந்த IMR, Independent Merit Reviewer, இவர்களால் நிராகரிக்கப்படும் பாதுகாப்பு விசா விண்ணப்பங்கள் சட்ட மீளாய்வுக்காக ஃபெடரல் சர்க்கியூட் நீதிமன்றத்திடம் விண்ணப்பிக்கலாம். பாதுகாப்பு விசா குறித்த விண்ணப்பம் பரிசீலனையில் இருக்கும் வரையில் மட்டும்தான் குடிவரவு திணைக்களம் விண்ணப்பதாரர்கள் சட்டப்படி ஆஸ்திரேலியாவில் தங்கியிருக்க பிரிட்ஜிங் விசா வழங்கும். ஃபெடரல் சர்க்கியூட் நீதிமன்றத்திற்கான அதிகாரம் குடிவரவு திணைக்களம் மற்றும் அதன் மீளாய்வு அதிகார சபையினை ஒப்பிடும்போது குறைவு. நீதிமன்றத்திற்கு ஒருவருக்கு பாதுகாப்பு விசா வழங்கும் அதிகாரம் கிடையாது. ஒருவரை அகதியா என்று பரிசீலிக்கும் அதிகாரமும் நீதிமன்றத்திற்கு கிடையாது. நீதிமன்றம் அதற்கு முன்னர் மீளாய்வு செய்தவர்கள் குடிவரவு சட்டத்திற்கு உட்பட்டு பாரபட்சம் இன்றி விசாரித்திருக்கிறார்களா என்பதனைத்தான் பரிசீலிக்கும். சட்ட பிழை இருக்கும் பட்சத்தில் மீண்டும் விசாரணை செய்யும்படி மீளாய்வு சபைக்கு திருப்பி அனுப்பி வைக்கும். இதுகுறித்து ராக்ஸில் பணியாற்றும் வழக்கறிஞர் நெடேன் டாலிங் அவர்கள்,
If the Federal Circuit Court finds a legal or jurisdictional error, they don't actually have the power to grant a visa. The judge can't do that from the bench. The law is very clear about that. The judge will have to send the matter back to the IAA to decide the matter again.
இதற்கு முன்னர் மீளாய்வு செய்யப்பட்டது IAA என்றால் IAA மீண்டும் மீளாய்வு செய்யும்படி நீதிமன்றம் உத்தரவிடும். இதற்கு முன்னர் மீளாய்வு செய்யப்பட்டது ரெஃப்யூஜி ரிவ்யூ ட்ரைபியூனல் என்றால் தற்போது உள்ள அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்பீல் ட்ரைபியூனலுக்கு மீண்டும் மீளாய்வு செய்யும்படி அனுப்பி வைக்கும். இம்மீளாய்வு சபைகள் மீண்டும் அப்பாதுகாப்பு விண்ணப்பங்களை மீளாய்வு செய்து அவர்களை அகதியாக ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது மீண்டும் நிராகரிக்கலாம். சட்டப்பிழை இல்லை என்று நீதிமன்றம் தீர்மானித்தால் சட்ட மீளாய்வு விண்ணப்பம் தள்ளுபடி செய்யப்படும். தள்ளுபடி செய்யும் பட்சத்தில் விண்ணப்பதாரர் அமைச்சரின் வழக்கறிஞர் இவ்வழக்கினை நடத்த ஆன செலவுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வளவு பணம் கோரலாம் என்பதற்கு ஃபெடரல் சர்க்கியூட் கோர்ட் நீதிமன்றத்தில் இதற்கான விதிமுறை அட்டவணை உள்ளது. விண்ணப்பதாரருக்கு எதிராக இக்கட்டண ஆணை பிறப்பிக்கப்பட்டால் அது காமன்வெல்த் அரசிற்கு கடனாக முடியும். இந்த பணத்தை கட்டாமல் விண்ணப்பதாரர் ஆஸ்திரேலியாவை விட்டு வெளியேறலாம். ஆனால் இந்த பணத்தை கட்டாமல் விண்ணப்பதாரர் வேறு எந்த வழிமுறையிலும் விசா பெற்றுக்கொண்டு ஆஸ்திரேலியாவிற்குள் நுழைய முடியாது. ஃபெடரல் சர்க்கியூட் நீதிமன்றத்தில் சட்ட மீளாய்வு விண்ணப்பம் தள்ளுபடி செய்யும் பட்சத்தில் விண்ணப்பதாரர் அந்த முடிவை எதிர்த்து ஃபெடரல் நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்யலாம். IAA முடிவு வந்ததற்கு பிறகு விண்ணப்பதாரர் சட்ட மீளாய்விற்கான விண்ணப்பத்தை 35 நாட்களுக்குள் சமர்ப்பித்திருக்க வேண்டும். அவ்வாறு சமர்ப்பித்திருக்காத பட்சத்தில் அந்த கால நீடிப்பிற்கான அனுமதியினை விண்ணப்பதாரர் நீதிவானிடம் கோர வேண்டும். நீதிவான் அந்த கால அனுமதியை வழங்காமல் அவருடைய விண்ணப்பம் தள்ளுபடி செய்யப்பட்டால் ஃபெடரல் சர்க்கியூட் நீதிமன்ற நீதிவானின் அம்முடிவினை மேன்முறையீடு செய்வதற்கு ஃபெடரல் நீதிமன்ற நீதிவானிடம் அனுமதி பெற்றே மேன்முறையீடு செய்யலாம்.
So the federal court would be only be able to consider matters that were in issue in the lower federal circuit court. You would need leave to bring a new issue to that higher court.